الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على اتمام الدعاء ورحمة المهداة ونعمة المهداة امامنا وشفيعنا وقدوتنا محمد وعلى اله وصحابته ومن اهتدى بهديه ودعا بدعوته الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله عباد الله قال تعالى وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا استعينوا بالصبر والصلاه ان الله مع الصابرين அருள் அன்புடையோர், அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பித்தேன். அமலைகளை படித்து பரிபாலித்து ரசித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தார்கள். ஸலாத்து ஸலாமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பிள்ளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழ்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும். அல்லாஹ்வுடைய வெள்ளடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்ட திட்டங்களையே வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று கடைபிடித்து வாழுமாறு முதலீடுக்கும் அப்பாளுகளுக்கும் நல்லது என்று சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய வெள்ளடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை உலக மக்களுக்கு பொதுவாகவும் உலகளாவிய முஸ்லிம் உம்மத்திற்கு குறிப்பாகவும் ஒரு கருப்பு நாளாக ஒரு கருப்பு வெள்ளிக்கிழமையாக அந்த வெள்ளிக்கிழமை அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாக மாட்டார். அமைதி பூங்காவாக சமாதான பூமியாக பார்க்கப்பட்டு வந்த நியூசிலாந்து நாட்டிலே அல்லாஹ்வை தொழுவதற்காக அவனது இல்லத்திற்கு நிராயபாயிகளாக வந்த அப்பாவி ஆண்கள், பெண்கள், சிறார்கள் 50 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். பலர் படுகாயமடைந்தார்கள். ஒரு உலகத்தையும் உலுக்கிய, சர்வதேச சமூகத்தின் மனசாட்சியை உறுத்திய ஒரு பேர் அடக்கம் இது. உலகிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த பொதுவுடன் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அடக்கத்திலே உயிரிழந்தவர்களை, வபாத்தானவர்களை நினைக்கின்ற போது கண்கள் படிக்கின்றன, கண்ணீர் படிக்கின்றன, இதயம் கடக்கின்றது, கல்பு கவலையால் எழுப்புகின்றது. ஆயினும் அவர்கள் பாக்கியசாலிகள், மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்ற உண்மையை உணர்கின்ற போது மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த மக்கள், அந்த சகோதர சகோதரிகள் வாரத்திலே பிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளிலே ஒப்பாத்தார்கள். உலகிலே இருக்கிற இடங்களிலே மிக உயர்ந்த இடமான, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடமான அவரது இல்லத்திலே, மத்தியிலே அவர்களுக்கு மரணம் சம்பவித்திருக்கிறது. அவர்கள் உதுவோடு சுத்தமாக இருந்தவர்கள், அவர்கள் திக்கரில் இருந்தவர்கள், திலாவத்தில் குரானில் ஈடுபட்டிருந்தவர்கள், தொங்கு கொண்டிருந்தவர்கள், அல்லாவிடம் கையேந்தி துஆ கேட்டுக் கொண்டிருந்தவர்கள், ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கின்ற ஒரு நிலையிலே, ஒரு சூழ்நிலே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ரூஹ்களை கைப்பற்றியிருக்கிறார். எனவே அவர்கள் பாக்கியசாலிகள், மிகப்பெரிய பாக்கியசாலிகள். ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹதீஸ்களை வைத்து பார்க்கின்ற போது அவர்கள் ஷஹாதத்துடைய பதவியை பெற்ற சுஹதாக்கள். அல் குர்ஆன் அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சுகத்தை சொல்கிறது. வலா தஹ்சபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா,
மேலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்களே, நீங்கள் மரணித்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், தங்களுடைய ரப்பிடத்திலே அவர்களுக்கு ரிசுக்கும் அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருளை பார்த்து அவர்கள் பெரு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். தனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அவர்கள் சுபத்தை சொல்கிறார்கள் என்று பிரார்த்தித்தவர்களை பார்த்துக் அவர்களை பட்டியலே சேர்க்க வேண்டும், சகாதத்துடைய பதவி அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். அவர்களை ஷஹீதுகளாக நினைக்கிறோம். இவரையும் தூய்மைப்படுத்துகிற உரிமை அதிகாரம் நமக்கு இல்லை. அல்லாஹ்வும் வழங்கி அவருடைய குடும்பத்தாருக்கு, உற்சார உறவினருக்கு, வாழ்க்கை துணைகளுக்கு அழகான கபலை வழங்கி அருள்வார்கள். அவருடைய உள்ளத்திலே அமைதியை அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானார். அவர்கள் அனைவருக்கும் சகீனத்தை அல்லாஹ் இறக்கி அருள்வானார். இந்த கொடூரமான காட்டு பிரகாசிகரமான செயல் நமக்கு உணர்த்துகின்ற செய்திகள் என்ன, சொல்லுகின்ற செய்திகள் யாவை, உணர்த்திருந்த உண்மைகள் என்ன என்பதை நினைத்து பார்ப்பதற்கு பொருத்தமான ஒரு சந்தர்ப்பம் இது என்று நான் இருக்கிறேன். பல்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது ஒன்றும் ஒரு தற்செயல் நிகழ்ச்சி அல்ல. இது நன்கு திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒரு வன்முறை, ஒரு பயங்கரவாதம் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. நீண்ட காலம் திட்டமிடப்பட்ட ஒரு வன் செயல் இது. 73 பக்கங்களை கொண்ட அந்த பயங்கரவாதியின் அந்த விஞ்ஞாபனம், அந்த விளக்க அறிக்கை எந்த அளவு தூரம் கோட்பாட்டு ரீதியாக இந்த படுகொலையை செய்வதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இந்த படுகொலைக்கு பின்னால் இருப்பது மிக பயங்கரமான இனவெறி, ரைட்விங், மேலாதிக்கவாதம், வலதுசாரி மேலாதிக்கவாதத்தின் ஒரு எதிரொலியாகத்தான் இந்த படுகொலை நடந்தது என்பது ஒரு கசப்பான ஒன்று. வரலாறு நெடுகிலும் இருந்து வருகின்ற மத ரீதியான பகவையின் வெளிப்பாடு ஒரு வெளிப்பாடாக இதனை நாம் பார்க்கிறோம். அவன் தான் சுமந்த ஆயுதங்களிலே எழுதியிருந்த வார்த்தைகள், வசனங்கள் இதற்கு சாட்சி பகர்வதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலும் கூட என்பதை மறப்பதற்கு இங்கே கவலையான செய்தியை நான் பகிர்ந்து கொண்டவர்கள். கடந்த சில காலங்களாக உலக முஸ்லிம் தலைவர்கள் சில இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்கள் மத்தியில் தீவிரவாதம் பயங்கரவாதம் இருக்கிறது, மேற்குலக நாடுகளிலே இருக்கிற மத்திரிகளை அவதானியங்கள் கண்காணிப்பின் கீழ் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அடிக்கடி அடிக்கடி மேற்குலகை சந்தோஷப்படுத்துவதற்காக பேசி வந்தார்கள், சொல்லி வந்தார்கள். இதன் காரணமாக மத்திரிகள் மீதும், மதரசாக்கள் மீதும், முஸ்லிம்கள் ஒன்று கூடுகின்ற இடங்கள் மீதும் அடுத்தவர்களுக்கு சந்தேகம் உருவானது, வெறுப்பு உருவானது, பகமை உருவானது. இந்த அனர்த்தத்துக்கு அதுவும் ஒரு காரணம் என்பதை இங்கு மறக்க முடியாது. அதே நேரம் கவலைக்குரிய மட்டுமோ உண்மை இருக்கிறது. கட்டப்பான உண்மை, இஸ்லாத்தின் தேரால், முஸ்லிம்களுடைய தேரால் ஆங்காங்கே தீவிரவாத சிந்தனைகளை கொண்ட குழுக்கள், குழாங்களும் இத்தகைய படுகொலைகளுக்கு, அப்பாவி முஸ்லிம்கள் துப்பாக்கி வேட்டுகளுக்கு இரையாகின்ற இந்த அனுத்தத்துக்கு கண்டிப்பாக பதிப்புள்ளியாக சகோதரேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கடந்த காலங்களிலே விதைக்கப்பட்ட இஸ்லாமோபியாவுடைய ஒரு பயங்கர வெளிப்பாடாக, எதிரொலியாக இந்த படுகொலையை நாம் வர்ணித்தால் அது சரியாக மாட்டார். அன்னை காரணமாகவே திட்டமிட்ட வகையிலே எல்லா மட்டங்களிலும் இஸ்லாமோபோபியா மிக பயங்கரமாக பரப்பப்பட்டு வருகிறது, முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் பாதிப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல, வாராந்தம் மாதாந்தம் கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு நாட்டிலும் எத்தனை எத்தனை முஸ்லிம்களுக்கு எதிரான இஸ்லாத்துக்கு எதிரான தாக்குதல்கள், இனவெறி தாக்குதல்கள், இன்னொரு தாக்குதல்கள் பதிவாகி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது கூட அப்படியான தாக்குதல்கள் நடக்காமல் இல்லை, விதிவிலக்கு இல்லாமல் எல்லா நாடுகளிலும் இந்த பயங்கர இஸ்லாம கோபியா வளர்க்கப்பட்டிருக்கிறது, போட்டிட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பயங்கர கொலைக்காரனை கூட ஹீரோ என்று சொல்கிற பில்லியன் கணக்கான மக்களை இந்த இஸ்லாம கோபியா உருவாக்கியிருக்கிறது. அவனுக்கு கோல் மெடல் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிற பில்லியன் கணக்கான மக்களை இந்த இஸ்லாம கோபியா உருவாக்கியிருக்கிறது. சகோதரே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த அனர்த்தம் இந்த படுகொலை நமக்கு சொல்கிற மற்றும் ஒரு செய்தி இருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு மதம் என்றும் தீவிரவாதத்துக்கு மதம் என்றும் கிடையாது. தீவிரவாதமே ஒரு மதம், மதம் என்ற தமிழ் சொல்லுக்கு வெறி என்று பொருள் இருக்கிறது. அத்தகைய ஒரு மதம் பிடித்தவர்கள் தான் தீவிரவாதத்தில் பயங்கரவாதத்தில் ஈடுபடுவார்கள். அப்பாவி மக்களை சிவிலியர்களை படுகொலை செய்வார்கள், ரத்தத்தை பார்த்து இன்பமடைவார்கள். இது மிகப்பெரிய உண்மை. பொதுவாக தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை இஸ்லாத்தோடு தான் பலரும் தொடர்பு பேசுவார்கள். பயங்கரவாதம் என்றால் இஸ்லாம், பயங்கரவாதிகள் என்றால் திங்கள். இதுதான் இந்த உலகத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிற மாதிரி தீவிரவாதத்தை தூண்டுகிறது, சுன்னா பயங்கரவாதத்தை தூண்டுகிறது என்று சொல்பவர்கள் எல்லா மக்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த பயங்கர படுகொலையை செய்தவர் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி வாசித்து விளங்கியார் செய்தான். புகாரிலே வருகின்ற கிதாபு ஜிஹாதிலே பதிவாயிருக்கிற ஹதீஸுகளை வாசித்து பார்த்து விளங்கியா இந்த பயங்கர படுகொலையை செய்தான் என்று நாம் உலகத்தை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. மதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை, மார்க்கத்திற்கும் அடிப்படைவாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை, பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை, அதற்கு இனம் இல்லை, அதற்கு மொழி இல்லை. இது மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த உண்மையை எத்தனையோ பேர் உணர்த்தி சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்த உண்மையை இந்த உணர்ச்சி பூர்வமான கட்டத்திலே உலகத்திற்கு சொன்ன பெருமை ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த அந்த 17 வயது நிரம்பாத அந்த முன்னெடுத்து உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை யோசி சொல்லியிருக்கிறார். பயங்கரவாதத்திற்கும் மதத்திற்கும் சம்பந்தம் இல்லை, முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் இல்லை. இந்த செனட்டரை போன்ற இந்த அரசியல்வாதியை போன்ற மூளை கெட்டவர்கள் தான், மூளையில் சரக்கில்லாதவர்கள் தான் இப்படியான அபத்தமான விஷயங்களை பேசுவார்கள் என்று அந்த பையன் ஒரு முட்டை கூடாக உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார். மதவெறி புறந்தள்ளப்பட வேண்டும், இனவெறி புறந்தள்ளப்பட வேண்டும், வெறுப்புட்டும் பேச்சுகள் கேட்டு முற்று முழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியை மிக துணிச்சலாக சாத்திக வழியில் சமாதான வழியில் உலகத்துக்கு எடுத்துச் சொன்ன பெருமை அவனை சாரும். உண்மையில் அவன் தான் ஹீரோ, அவன் தான் வீரன், அவன் தான் துணிச்சலுள்ளவன், புத்திசாலித்தனமான துணிச்சல். ஆயிரம் ஆயிரம் ஆயிரங்களால் சொல்ல முடியாத செய்தியை, படுகொலைகளால் சொல்ல முடியாத செய்தியை ஒரு முட்டை கூடாக, மிக பலவீனமான ஒரு பொருள் கூடாக உலகத்துக்கு அவன் சொல்லியிருக்கிறான். உண்மையில் அவன் பாராட்டப்பட வேண்டியது மாத்திரமல்ல, தீவிரவாத சிந்தனைகளை சுமந்திருக்கிற இளைஞர்களுக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியும் கூட என்ற செய்தியை நான் சொல்லுவேன். அதே நேரம் இந்த பயங்கர படுகொலையை தொடர்ந்து இங்கிலாந்து மக்கள் நடந்து கொண்ட முறையை நாம் பாராட்டாமல் அந்த அரசு நடந்து கொண்ட முறையை நாம் பெற்றாமல் இருக்க முடியாது என்று உடனடியாக துணிச்சலாக உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சி பொங்க அந்த நாட்டுடைய பிரதமர் பகிரங்கமாக சொன்னார். அனைவரையும் கட்டி அணைத்தார், கண்ணீர் வடித்தார், தன் தலையிலே முக்காட்டை அணிந்து கொண்டு அந்த மக்களை போய் பார்த்து கௌரவித்தார். இது தெளிவான பயங்கரவாதம் என்று வெளிப்படையாக சொன்னார். நியூசிலாந்து பவுலாத்திலே இந்த தாக்கத்தே இது மிக கடுமையான கருப்பு நாள் என்று சொன்னார். தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்தார். சுதந்திரமாக ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்ற நிலையை மாற்ற வேண்டும் என்ற வகையில் ஆயுத உரிமத்தை தடை செய்யக்கூடிய வகையில் உடனடியாக சட்டமியற்றி உடனடியாக ஒரு வாரத்திற்குள் பொதுமக்கள் ஆயுதங்களை சுதந்திரமாக பயன்படுத்துவதை தடை செய்யும் வகையில் சட்டமியற்றி இருக்கிறார். அதானி உத்தியோகபூர்வமாக இன்றைய நாளிலே ஒளிபரப்புமாறு சொல்லியிருக்கிறார். இன்னும் இன்னும் எத்தனையோ நடவடிக்கைகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார். ஒரு அரசு என்ற வகையில் நியூசிலாந்து அரசை நாம் பாராட்டவிருக்க முடியாது. நியூசிலாந்து மக்களும் பாராட்டப்படுகிறது. அவர்கள் மனிதாபிமானம், மனித நேயமிக்கவர்கள். ஆயிரம் ஆயிரம் பேர் பள்ளி வாசலுக்கு திரண்டு வந்தார்கள். பாதிக்கப்பட்ட மக்களை கட்டி அணைத்தார்கள், கண்ணீர் வடித்து அழுதார்கள். அவர்களுடைய மரபின்படி செண்டுகளை கொண்டு வந்து குவித்தார்கள். எங்கு பார்த்தாலும் மலர் தூயங்கள். இவையெல்லாம் அந்த மக்களிடம் இன்னும் மனிதாபிமானம் மனிதாபிமானம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. உலகளாவிய ரீதியிலும் இதன் விளைவை பார்க்கிறோம். உலகிலே இன்னும் மனிதம் சாகவில்லை, மனித நேயம் வாழ்கிறது, மனிதாபிமானம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். நியூசிலாந்தில் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் எல்லா நாடுகளைச் சேர்ந்த மக்களும் உலக தலைவர்களும் இந்த படு சாதக சேவை கண்டித்திருக்கிறார்கள். இந்த விருத்தனமான சேவை கண்டித்திருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் பேரணிகள், எதிர்ப்பு, ஆர்ப்பாட்டங்கள், கூட்டங்கள் நடைபெற்ற வண்ணம் என்பதை பார்ப்போம். அதில் உச்ச நிலையில் தான் நான் இந்த மொட்டை பையனை பார்க்கிறேன். அவனுடைய செயல் சாதாரண செயல், அவன் தூய்மையாக செய்த செயல் உலகத்துடைய மனசாட்சியை நிச்சயமாக வெளிப்படைய செய்திருக்கும் என்று நாம் நம்பலாம். சொன்னால் சுருக்கமாக குறிப்பிட்டால் அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தியாகிகளுடைய ரத்தம் வீணாக,
அவருடைய ரத்தம் வீண் போகவில்லை. 50 பேர் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள்,
அல்லாஹ்வுடைய பாதையை தியாகம் செய்திருக்கிறார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? ஆயிரம் ஆயிரம் அபூ தாலிபுகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? பல அபூ ஜஹல்கள் குறைந்தபட்சம் அபூ தாலிபுகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்.
அவருடைய தியாகத்தின் விளைவு என்ன தெரியுமா?
அபூபக்கர்களும் அஸ்மாக்களும் உருவாவதற்கான ஆரோக்கியமான அடையாளங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தியாகத்திற்கு பின்னாலும், ஒவ்வொரு அர்ப்பணத்திற்கு பின்னாலும் நிறைய கைது இருக்கிறது. குர்ஆனில் சொல்கிறது, பாதா தக்ரஹு ஷைஅன் وَجَعَلَ اللَّهُ فِيهِ خَيْرًا كَثِيرًا. நீங்கள் ஒன்றை விரும்பீர்கள், விரும்ப மாட்டீர்கள், அல்லாஹ் அதிலே நிறைய ஹைரை நன்மைகளை வைத்திருப்பார்.
பார்க்கிற பார்வைக்கு ஒரு அடக்கம், ஒரு இலக்கு. ஆனால் அவர்களை பொறுத்தவரையிலும் பெரும் பாக்கியம் அல்லாஹ்வுடைய அவருடைய அங்கீகாரத்தை இன்ஷா அல்லாஹ் அவர்கள் பெற்றிருப்பார்கள் நம்புகிறோம்.
நம்மை பொறுத்தவரையிலும் உலகளாவிய ரீதியிலே இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி நல்ல ஒரு விழிப்புணர்வு வருவதற்கு இது காரணமாக அமைந்திருக்கிறது.
மத்தியில் சொன்னால் அது பயங்கரமா இடம். மத்தியில் கூட என்ன நடக்கிறது, அங்க என்ன பேசுகிறார்கள், என்ன வைத்திருக்கிறார்கள், எத்தனை பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன என்றெல்லாம் முரளிகளை கிளப்புவர்களுக்கு
தெளிவான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களுடைய கதவுகள் திறந்திருக்கின்றன,
மக்களுடைய எண்ணங்கள் திறந்திருக்கின்றன. அங்கு வருபவர்கள் பெரும் வணக்கசாலிகள், அவர்கள் நிராயுதபாணிகள்.
அவளிடம் எந்த ஆயுதம் இல்லை, அவளிடம் இருக்கும் ஆயுதம் ஒன்றே ஒன்றுதான், மூவினுடைய ஆயுதம் என்று சொன்னார்கள். ஒரு தனி மனிதன் வந்து வெறியோடு பல நூறு பேர் கூடியிருக்கிற இடத்திலே சுட்டு தள்ளுகிறான். அவன் உள்ளே நுழைகின்ற போது கூட மரணத்தை கழுவிய ஷஹாதத்துடைய பதவியை பெற்றுக் கொண்டவர் என்று நான் நம்புகின்ற அந்த ஆப்கானிய வயோதிபர் பிரதர் என்று, சகோதரனே என்று அவரை வரவேற்றிருக்கிறார். இவன் வருவது படுகொலை செய்வதற்கு என்று அவருக்கு தெரியாது. இவையெல்லாம் பதிவாக இருக்கிறது. யார் பள்ளிக்கு வந்தாலும் அவரை வரவேற்கின்ற மரபுதான், சம்பிரதாயம்தான், மஸ்ஜித் கல்ச்சர், மஸ்ஜிதுடைய சம்பிரதாயம். அப்பாவுகளே, இந்த கட்டத்திலே நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் இருக்கு. இந்த பதற்றத்தை நாம் வெறும் பார்வையாளர்களாக இருக்க முடியாது. நமது கடமை என்ன என்பதை நாம் நினைத்து பார்த்து நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக ஆவேசம் கொள்வது அர்த்தமற்றது, முட்டாள்தனமாக எதிர்வினை ஆற்றுவது அர்த்தமற்றது, ஆத்திரப்படுவதில் எந்த பயனும் இல்லை.
மறுபக்கம் நிராசை அடைந்து விடலாம்,
நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது.
நீங்கள் பழையின் படைப்படலாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மூன்றால்
நிச்சயமாக நமக்கு இது ஒரு சாதாரண நிகழ்வு, இது ஒரு அதிர்ச்சி அல்ல. நமது மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற அடிப்படையாக உண்மை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் போதுமானது, நாங்கள் சோதிக்கப்பட மாட்டோம் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று சொல்றார்கள். நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள் பல வழிகளில் பல முறைகளில்
சோதிக்கப்படுவார்கள். உடம்பாய் அசிக்கும் மக்கள் உள்ளது இந்த கல்வியும் கவலைக்கும்
கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், அவர்கள் உதித்து வைக்கப்பட்டார்கள், ஆட்டி வைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், எப்போது வரும் என்று அல்லாஹ்வின் தூதரும் ஈமான் கொண்டவர்கள் ஏங்கி தவிக்கும் அளவுக்கு அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்துதான் அல்லாஹ்வுடைய உதவி சீக்கிரம் வரும், அதிக அண்மையில் இருக்கிறது சுப செய்தி அவருக்கு சொல்லப்பட்டது என்று கூறுவார்கள். எனவே நாம் உணர்ச்சப்படாமலும் ஆவேசப்படாமலும் ஆத்திரப்படாமலும் மறுபக்கம் நம்பிக்கை இழக்காமலும் காந்தி அடையாமலும் மிக உறுதியாக நின்று எமது பயணத்தை தொடர கவனிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல இஸ்லாம கோபியா என்ற இந்த மாயை இஸ்லாத்தை பற்றிய பயத்திற்கு அச்சத்திற்கு வெறுப்புக்கு அறியாமைக்கு சரியான விளக்கங்களை துடிச்சலாக முன்னின்று சொல்கின்ற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இஸ்லாம கோபியா என்பது அது ஒரு இன்றாட்சி, ஒரு நூலே எழுதப்பட்டிருக்கிறது இஸ்லாமோ கோபியா இன்றாட்சி. அது ஒரு தனியான இன்றாட்சி, பல்லாயிரக்கணக்கான வனவாளர்கள் அதற்கென்று முழு நேரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பல கோடி டொலர்கள் உலகளாவிய ரீதியில் தந்து கொண்டுகளில் எல்லாம் மூளை குறுக்களில் எல்லாம் இஸ்லாம் பற்றிய முஸ்லிம்கள் பற்றிய பயத்தை அச்சத்தை வெறுப்பை பகவையை இணைப்பதற்கு என்று நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பல கோடி டொலர்கள், மறுபக்கம் நிறைய வனவாளர்கள் தொண்டர்கள் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு சாதாரண விவகாரம் அல்ல, அதன் விளைவுகளைத்தான் அன்றைய காலமாக பார்த்துக்
கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இஸ்லாம் பற்றிய அறியாமை, மறுபக்கம் இஸ்லாம் பற்றிய பயம், இன்னொரு பக்கம் இஸ்லாம் பற்றிய வெறும்
விளைவு, இப்படியான அடுப்புகள், இப்படியான தாக்குதல். எனவே அறியாமையை போக்கலாம் முன்வர வேண்டும், பயத்தை நீக்கலாம் முன்வர வேண்டும், வெறுப்பை களையலாம் முன்வர வேண்டும். இதுதான் நமக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய கடப்பாடு. நமக்கு தேவை நல்ல பயங்கர், நல்ல உரைகள், நல்ல சோப்புகள், நல்ல தாய்கள், நல்ல நீதியாப்பர்கள். இவர்கள்தான் இன்றைய போராளிகள். மகத்தீர் சொன்னது போல யாரிடம் கப்பல் படை இருந்ததோ அவர்கள் 19ஆம் நூற்றாண்டு ஜாகிரம், யாரிடம் விமானப்படை இருந்ததோ அவர்கள் 20ஆம் நூற்றாண்டுடைய சக்தியாக இருந்தார்கள். இந்த விலையை நிகழ்த்தி ஒராம் நூற்றாண்டை கொண்டவரை யாரிடம் நுழைந்திருக்கிறது, யாரிடம் நீதியா இருக்கிறது, அவர்கள் தான் இந்த 21ஆம் நூற்றாண்டில் யார் பவார்கள், உண்மையான வீரர்கள். அவர்களை தான் வெல்ல முடியும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ளுங்கள். நகையால் உணர்ச்சியால் அல்ல, கையால் அல்ல, மற்றொரு வகையில் அல்ல, இன்னொரு வழியில் அல்ல, நகையால் அறிவால் ஏற்படுகின்ற ஒரு புத்திஜீவி சமூகமாக, ஒரு நொலேஜ் கம்யூனிட்டியாக, ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டியாக மாற வேண்டிய தேவை இருக்கிற சகோதரர்களே, இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தீனை அற்புதமாக அழகாக பேராவினால் சொல்வது, நாவினால் சொல்வது, எழுத்தால் சொல்வது, பேச்சால் சொல்வது. அந்த வகையிலே அண்மை காலமாக நமது நாட்டை பொறுத்தவரையிலே இந்த ஓபன் மஸ்ஜித் அனைவரும் உறுதுணையாக இருக்கின்ற ஆன்மீக தானிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கு அச்சு சொல்ல விரும்புகிறேன். இதே நேரத்திலே நாம் மிகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும், அவதானமாக இருக்க வேண்டும். உலகளாக இருக்காமல் பாதிப்பு தாக்கம் எதிரொலி எங்கு எவ்வாறு வெளிப்படும் என்று சொல்வதற்கு இல்லை. எனவே பொறுமை காத்தல் என்றால் சும்மா இருத்தல் என்பது பொருள் அல்ல. நாம் சபபுகளை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே அரச சரப்புகளோடு இணைந்து ஒத்துழைத்து மத்திதிகளை உடைமைகளை சரியாக கண்காணிக்கின்ற பாதுகாக்கின்ற மிகப்பெரிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்ற செய்தியை நீங்கள் நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நபியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குதுபாவிலே மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களது கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவை. இன்று உலக தண்ணீர் தினம் அல்லாஹ்வுத்தாலா நம் மீது சொல்லியிருக்கின்ற அறுப்புடைகளிலே மிக பெரிய ஒரு அறுப்புடை தான் தண்ணீர் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டார். தண்ணீர் என்றுதான் அல்லா எல்லா உயிரினங்களையும் படைத்திருக்கிறான். தண்ணீரால் தான் எல்லா உயிர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உயிருள்ள எல்லாவற்றையும் நாம் நீரிலிருந்தே உருவாக்கி இருக்கிறோம் என்று ஆற்றல். இந்த உண்மையை மிக தெளிவாக நிறுவனம் கொண்டிருக்க இந்த பூமி பந்திலே 70% தண்ணீர், மனித உடலிலே 60-70% தண்ணீர், நீர் இல்லாமல் வாழ்வில்லை, வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது தண்ணீர் என்பது இரண்டு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த 21st century இந்த மிலேனியத்திலே மனித சமுதாயம் சயின்ஸ் டெக்னாலஜி உட்பட அனைத்து துறையிலும் முன்னேற்றம் கண்டிருக்கிற யுகத்திலே மனித வாழ்க்கைக்கு உயிர் நாடியாக இருக்கின்ற தண்ணீர் ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த உலகிலே மாறியிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் 3rd ஆயுத்தம் ஒன்று நடக்கும் என்றிருந்தால் நிச்சயமாக தண்ணீரை மையப்படுத்திய அந்த நடைபெறும் என்று அறிஞர்கள் சொல்கிற அளவுக்கு தண்ணீர் ஒரு பிரச்சனையாக மாறி பட்டாக்குறை அட்டகாசம் வகை தொகை இல்லாமல் காடுகளை அழிப்பது, நகரமயமாக்கல், இயந்திரமயமாக்கல், தண்ணீர் மாற்றமைகள், இவைதான் தண்ணீர் பற்றாக்குறைக்கான காரணம். தண்ணீர் பாவனை அதிகமாக செய்யப்படுகிறது, கடற்கரை அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஆனால் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் நேச்சர் பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை பாதுகாக்கப்படாத போது மரங்கள் இருக்காது, மரங்கள் இல்லாத போது மழை இருக்காது, மழை இல்லாத போது தண்ணீர் கிடைக்காது. அடுத்த தலைமுறை இந்த தலைமுறையை சகிக்கின்ற நிலையை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அந்த வகையிலே உலக தண்ணீர் தினத்தை நினைவு கூறுகின்ற சந்தர்ப்பத்திலே நேச்சரை இயற்கையை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். முஸ்லிம்கள் என்பவர்கள் நேச்சர் வேண்டி எப்போதும் இயற்கையை மதிப்பவர்கள், இயற்கையை சூழலை சுற்றாடலை கண்ணென பாதுகாக்க வேண்டியவர்கள். ஆனால் அதனை செய்து கொண்டிருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியது. எனவே எல்லா மட்டங்களிலும் இயற்கையை, மரங்களை, பயிர் பச்சைகளை பாதுகாப்பது மாத்திரமல்ல நட்புவர்களாக வளர்ப்பவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த வகையில் இஸ்லாமிய அமைப்புகள் அண்மை காலமாக நாடலாறு ரீதியிலே மர நடுகை முயற்சியில் ஈடுபட்டிருப்பதையும் இங்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு அமலாக விவாதத்தாக குறிப்பிட்டாக வேண்டும். நீரை சிக்கனமாக பாதிக்க வேண்டும், மேக்சிமம் நீரை சிக்கனமாக பாதிக்க வேண்டும். குழுவச்சவமோ வராது குறைவு புண்ணுங்கள் மறையுங்கள் நீங்கள் செய்யாதீர்கள். ஒரு இருக்கிற போது மேக்சிமம் ஒரு முத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். முத்து என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகவும் ஒரு முத்தளவு தண்ணீர் ஒரு ஒழுப்பதற்கு போதுமானது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காகவும் முதலிருக்கிற போது தண்ணீரை வீணையம் செய்வது மிக பாரபூரமான ஒரு பாவத்தை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த கோல்பெட்டி மஸ்ஜித் அதன் நிர்வாகம் அதைச் சேர்ந்த இளைஞர்கள் இங்கே ஹவுஸ் பக்கத்திலே முத்துக்களை சல்லல்லாஹுவின் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே வடிவத்திலே தயாரித்து இங்கே பாவனைக்காக வைத்திருக்கிறார்கள். நாம் முன்மாதிரியான சமூகமாக மாறும் நமது மத்தி முன்மாதிரியான மத்தியாக இருக்க வேண்டும். சிக்கனத்துக்கு அடக்கத்துக்கு பணிவுக்கு போன இடங்களாக நமது மத்திதிகள் மாத்திரமல்ல நமது ஊர்கள் மாற வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. அந்த வகையிலே நாம் தண்ணீரை மத்தியிலும் சரி வீட்டிலும் சரி நமது காரியாலயங்களும் சரி மேக்சிமம் சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு இன்றைய நாளிலே திடசங்கற்பம் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். இது காலத்தின் தேவை தன்மார்க்க கடமை என்பதை இங்கு நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். மழை இல்லாமல் நாம் தவிர்த்து கொள்ளுங்களுக்கு மழை தேவை, மிருகங்களுக்கு மழை தேவை, வறட்சி தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. நாம் பாவங்கள் என்று தூரமாக சித்தப்பா செய்ய வேண்டும், சௌபா செய்ய வேண்டும். அந்த மழை தேடிக்கொள்ளும் தொழுகையை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகம் அதிகம் அல்லாஹு தஆலா நமக்கு அவசரமாக மழையை பொழிய வேண்டும் என்று துஆ செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நமது நாட்டு தேசங்களிலே கபூல் செய்வானாக. இல்லாத நாட்டிலே கடந்த வாரம் தமது உயிர்களை பறிகொடுத்த அல்லாஹுக்கு சேர்ந்த அந்த நல்லடியாளருக்கு அல்லாஹ் மேலான பாதிப்பானாக அவர்களுக்கு பாவமன்னிப்பை வழங்குவானாக, அவர்களுக்கு ரத்னத்தை கொடுப்பானாக, உயர்ந்த சூழ பாத்திரத்தை அவர்களுக்கு வழங்கி அருவானாக, அவர்களுடைய ரத்தம் மீன் போன போகாமல் அல்லாஹு தஆலா அவர்கள் செய்த தியாகத்துக்கு கூடாத இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்கள் பற்றி விலகுகின்ற தப்பிப்பிராயங்களை அல்லா நீ போதற்கு கௌரவம் செய்து அழுத்துவானாக, அவருடைய குடும்பத்தாருக்கு அல்லா மன நிம்மதியை கொடுத்து அழுவானாக, அவருக்கு அழகான பொறுமை அல்லா கொடுத்து அழுத்துவானாக, இந்த நாட்டிலே அல்லாஹு தஆலா மழையை சொல்லி செய்வானாக. இதில் எங்கெல்லாம் மக்கள் மழை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹு தஆலா அவசரமாக மழையை இறக்கி அழுத்துவானாக. அல்லாஹ் முஸ்லிம்களுடைய மசூதிகளை காப்பாற்றுவானாக, அவருடைய சொத்து சுதந்திரத்தை காப்பாற்றுவானாக, அவருடைய மான மரியாதை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமது பாவங்களை மன்னித்து முன்மாதிரியாக சமூகமாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அழுத்துவானாக.